தென்றல் அக்டோபர் 2012 இதழில் ஓவியர் மாருதி அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓவியத்துறையில் முத்திரை பதித்து வருபவர் பார்த்ததும் மாருதியின் ஓவியம் இது என சொல்லிவிடலாம். அவரது ஓவியங்கள் வெளிவராத பத்திரிகை கிடையாது. உளியின் ஓசை படத்திற்கும் வீரமங்கை வேலுநாச்சியார் என்ற ஓரங்க நாடகத்திற்கும் ஆடை வடிவமைத்ததுண்டு. ராஜராஜன் 1000 விழா மலரை அலங்கரித்தவை இவரது படங்கள். செம்மொழி மாநாட்டு விழா மலரிலும் இடம்பெற்றுள்ளன. புதுக்கோட்டை இலக்கிய பேரவையின் ஓவிய கலைமாமணி விருது பெற்றிருப்பவர். அவருடனான சந்திப்பிலிருந்து, உங்களுக்குள் ஒரு ஓவியர் இருப்பதை எப்போது அறிந்தீர்கள்? அப்பா ஸ்கூல் டீச்சர். அவர் வரலட்சுமி விரதத்தின் போது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கலசத்தில் லக்ஷ்மி முகத்தை வரைந்து தருவார். அது எனக்கு முதல் தூண்டுதல் என்று சொல்லலாம். அப்பாவின் சாக் பீஸ் துண்டுகளை வைத்து தரையில் சுவர்களில் ஏதாவது வரைவேன். காரணம், புதுக்கோட்டையில் ஒருவர் சுவர்களில் எல்லாம் ஐயப்பன், அனுமார், அம்மன் என்று ஏதாவது சாக் பீஸால் வரைந்து கீழே மேட் மேன் இன் மைசூர் என்று கையெழுத்து போட்டிருப்பார். நானும் அதுபோல வீட்டில் வரைந்தேன். பின்னர் பென்சிலால் வரைய துவங்கினேன். தீப்பெட்டி படம், சிகரெட் படம், பக்கத்து வீட்டு விகடன், கல்கியில் இருக்கும் சில்பி, கோபுலு, மணியம் படங்களை பார்த்து அப்படியே வரைந்து பார்ப்பேன். கே மாதவனின் படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படித்தான் ஆரம்பித்தது ஓவிய பயணம். ஓவியம்தான் இனி என் வாழ்க்கை என்று முடிவு செய்தது எப்போது? நான் 4வது ஃபார்ம் படித்து கொண்டிருந்தேன். அதீத ஓவிய ஆர்வத்தால் சரியாக படிக்காமல் ஃபெயில் ஆகிவிட்டேன். அப்பா கோபித்து கொண்டார். ஓவியமெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது என்று அட்வைஸ் பண்ணினார். நான் கேட்கவில்லை. சரி, நீ ஹைஸ்கூல் பாஸ் பண்ணிவிடு, உன்னை கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடுகிறேன் என்றார். நானும் முக்கி முனகி படித்து பாஸ் பண்ணினேன். என்னை புதுக்கோட்டை மன்னர் காலேஜில் சேர்த்து விட்டார். எனக்கு அங்கு இருப்பே கொள்ளவில்லை. ஓவியம் பற்றிய நினைவும் கனவுமே என்னை துரத்தியது. எப்படியாவது சென்னைக்கு போய்விட வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. புதுக்கோட்டை டவுன் ஹாலில் இலக்கிய கூட்டங்கள் நடக்கும். சென்னையிலிருந்து பெரிய ஆட்கள் வந்து அங்கு பேசுவார்கள். அவர்களில் சிலரிடம் சென்னைக்கு சென்று ஓவியம் வேலை செய்வது பற்றி கேட்டேன். வேண்டவே வேண்டாம், படம் போடவனுக்கெல்லாம் அங்கு சாப்பாடே கிடைக்காது. ஒருவேளை நல்ல அழகா லெட்டரிங் எழுத தெரிஞ்சா சினிமா கம்பெனியில வேலை கிடைக்கும், அதுவும் நிச்சயம்னு சொல்ல முடியாது என்றார்கள். படம் போடுவதோடு சினிமா நோட்டீஸ், விளம்பரங்கள் எல்லாம் பார்த்து விதவிதமாக தலைப்புகள் எழுதவும் கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் துணிந்து சென்னைக்கு புறப்பட்டேன். சென்னை வாழ்க்கை எப்படி? ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு சென்னையில் யாரையுமே தெரியாது. வீட்டாரின் எதிர்ப்பை மீறி 1959 மார்ச் 11 நான் சென்னை வந்து சேர்ந்தேன். உதவிக்கு யாரும் இல்லை. மயிலாப்பூரில் ஒரு சினிமா விளம்பர கம்பெனியில் வேலை கிடைத்தது. மாதம் 50 ரூபாய் சம்பளம். எழுத்து, படம் இரண்டுமே வரையும் வேலை. அதோடு நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போதுதான் இவ்வளவு வண்ணங்கள் இருக்கிறது என்பதே எனக்கு தெரிந்தது. புதுக்கோட்டையில் கலருக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. எல்லாமே கருப்பு வெள்ளைதான். முதல் ஓவியம் எப்போது வெளியானது? நான் விளம்பர கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். கோபுலு, மணியம், சில்பி 3 பேரும் எனது மானசீக குருநாதர்கள். நான் சென்னைக்கு வந்ததே அவர்களைப் போல பத்திரிகை ஓவியன் ஆக வேண்டும் என்றுதான். ஒரு நாள் என் படங்களை எடுத்துக்கொண்டு SAP அவர்களை பார்க்க போனேன். அவர் அவற்றை வாங்கி பார்த்தார். பின் சில சிச்சுவேஷன் சொல்லி, இதை வரைஞ்சுக்கிட்டு வாங்க, பார்த்துட்டு சான்ஸ் தரேன் என்று சொன்னார். அப்போது குமுதம் மாதம் 3 முறை வெளியாகி கொண்டிருந்தது. நான் வரைந்து கொண்டு போனேன். அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு கதையை கொடுத்து படம் வரைய சொன்னார். வரைந்தேன். என் பெயர் ரங்கநாதன். அதே பெயரில் ஓவியம் வெளியானால் நான் பார்த்து கொண்டிருந்த விளம்பர கம்பெனி வேலை போய்விடும். குமுதத்தில் மாதம் 1 முறை மட்டுமே சான்ஸ் தருவதாக சொல்லியிருந்தார்கள். நான் வேலை பார்த்து கொண்டிருந்த பில்டிங்கின் பெயர் மாருதி ஃபார்மசி பில்டிங். என் அப்பா ஒரு ஆஞ்சநேய பக்தர். அதனால் மாருதி என்ற பெயரை சூட்டிக்கொண்டேன். அந்த பெயரில் அந்த ஓவியம் வெளியானது. சிறுகதையின் பெயர் ஐயோ பாவம். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் என் நிலையும் அதுதான். அதுதான் பத்திரிகையில் நான் வரைந்த முதல் பத்திரிகை ஓவியம். அதன்பின் நான் வேலை பார்த்து விளம்பர கம்பெனி நலிவடையவே அந்த வேலையை விட்டுவிட்டேன். SAP அதிக வாய்ப்புகள் தர ஆரம்பித்தார். அதே சமயம் போர்ட்ரேட் ஆயில் பெயிண்டிங் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஓவியர் மாதவன் ஒரு மிகப்பெரிய மேதை. NS கிருஷ்ணனுக்கு அவர் அசோசியேட், TKS போன்றோரின் நாடகங்களுக்கு பின்னணி செய்திருக்கிறார். அவருடைய கலரிங் சென்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரை சந்தித்து அவரிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அவரது உறவினர் நடராஜன் பேனர் எல்லாம் அற்புதமாக வரைவார். நடிகர் சிவகுமாருக்கு அவர்தான் குரு. எதேச்சையாக அவரை சந்தித்தேன். அவர், நான் உனக்கு தனியாக கற்றுத்தர முடியாது, நீ என்னிடத்திற்கு வந்து நான் எப்படி வருகிறேன் என்று அருகிலிருந்து பார்த்து கற்றுக்கொள், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை என்றார். தினமும் சென்று ஓவிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன். இரவில் வீட்டுக்கு வந்து வரைந்து பார்ப்பேன். இன்று நான் வரையும் பாணி மாதவன் நடராஜன் ஆகியோர் பாணிதான். அவர்கள் இருவரும் தான் நேரடி குருநாதர்கள். படிப்படியாக பல பத்திரிகைகள், காமிக்ஸ், நூல்களுக்கு முகப்பு ஓவியம் என்று வேலை வந்தது. பல எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு ஓவியம் வரைந்துள்ளீர்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? எல்லா பிரபல எழுத்தாளர்களுக்கும் வரைந்திருக்கிறேன். ஜெயகாந்தன் கதைகளுக்கு வரைந்தது எனக்கு மிக பிடித்தது. நான் அவர் எழுத்தின் தீவிர ரசிகன். பல கதைகளை தேடி தேடி வாசித்தவன். அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் மிகவும் அரிது. நீதியை, அறத்தை, புரட்சிகரமான சிந்தனைகளை, மனமாற்றத்திற்கு வலியுறுத்தும் கருத்துக்களை மையமாக வைத்து எழுதிய மிக முக்கியமான எழுத்தாளர் அவர். அவருடைய ஒரு படைப்பு கூட சோலை போனதில்லை. பிராமணர்கள் வாழ்க்கையாகட்டும், குப்பத்து ஏழை மனிதர்கள் வாழ்க்கையாகட்டும், அப்படியே படம் பிடித்து காண்பிப்பார் இந்த நூற்றாண்டின் மகத்தான கலைஞன் ஜெயகாந்தன். கோகிலா என்ன செய்தால் ஒரு உயிரின் மரணம் உண்மை சுடும், பாரிஸுக்கு போ, உன்னை போல் ஒருவன், சில நேரங்களில் சில மனிதர்கள் என அவரது எல்லா படைப்புகளையும் நான் வாசித்திருக்கிறேன். அவருக்கு வரைந்தது எனக்கு மிகவும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தந்த ஒன்று. அதுபோல நாப்பாவுக்கு வரைந்ததும் மறக்க முடியாது. லக்ஷ்மி எழுதுவதை விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவில் போய் செட்டில் ஆகி பின் மீண்டும் தமிழகம் வந்து 20 வருடம் கழித்து திரும்ப எழுத ஆரம்பித்தார். எஸ்ஏபி அவரது கதவு திறந்தாலும் என்ற அந்த தொடர்கதையை வெளியிட்டார். உணர்ச்சி மயமான அந்த தொடருக்கு படம் வரைந்தது நான் தான். அதுபோல சுஜாதாவின் 10 செகண்ட் முத்தம் தொடருக்கு வரைந்திருக்கிறேன். முன்போல் பத்திரிகைகளில் ஓவியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்பது குறித்து உங்கள் கருத்தென்ன? உண்மைதான், முன்பெல்லாம் நிறைய சிறுகதைகள், தொடர்கள் வரும். இப்போதுதான் கதைகளே வருவதில்லையே, அதனால் ஓவியங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. பத்திரிகை ஓவியத்தை மட்டுமே நம்பி ஒரு ஓவியன் வாழ முடியாது. முன்பும் இல்லைதான், ஆனால் பத்திரிகை ஓவியங்களோடு பிறவற்றையும் செய்து முன்னேற முடிந்தது. போட்டோஷாப், அனிமேஷன் தெரிந்தால் கொஞ்சம் பிழைக்கலாம். மேலும் மிக மிக குறைவான தொகைதான் ஓவியத்துக்கு சன்மானமாக தரப்படுகிறது. இரண்டாவது, எழுத்தாளர்களுக்கு ராயல்ட்டி கொடுப்பது போல ஓவியத்துக்கு கொடுப்பதில்லை. ஒருமுறை வரைந்து கொடுத்தால் அது அவர்களுக்கே உரிமையாகி விடுகிறது. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் திரும்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓவியர்களின் எண்ணிக்கையும் குறைவுதான். சங்கமெல்லாம் வைத்து இதை கேட்க முடியாது. கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான். ஓவியர்களுக்கு சாதகமான நிலைமை பத்திரிகைகளில் தற்போது இல்லை என்பதுதான் உண்மை. உங்களை கவர்ந்த ஓவியர்கள் யார்? நான் முன்பே சொன்னது போல மாதவன், நடராஜன், கோபுலு, சில்பி, மணியம் ஆகியோர்தான். எல்லோருமே பிறவி கலைஞர்கள். மணியம் ஒருமுறை கல்கியின் தொடருக்கு படம் வரைந்து கொண்டு போய் கல்கியிடம் கொடுத்தாராம். அதை வாங்கி பார்த்த கல்கி வெகுநேரம் பதில் பேசாமலே இருந்தாராம். கல்கியை பொறுத்தவரை அவர் படம் பார்த்து விட்டு வச்சுட்டு போங்க என்றால் படம் ஓகே என்று அர்த்தம். இல்லாவிட்டால் அங்கேயே அமர்ந்து அவர் திருப்தியாகுமாறு படத்தை திருத்தி கொடுக்க வேண்டும். அன்று வெகுநேரம் படத்தையே பார்த்து கொண்டிருந்த கல்கி பின் சரி போங்க என்றாராம். மணியத்துக்கு ஒரு சந்தேகம், தன் ஓவியம் அவருக்கு பிடிக்கவில்லையோ என்று. அதனால் ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்கள், படம் சரியில்லையா, வேறு வரைந்து தரவா என்றாராம். உடனே கல்கி, அதெல்லாம் இல்லை, நான் எழுதிய கதையை விட இந்த ஓவியம் தூக்கலாக இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி கதையில் என்ன மாற்றம் செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றாராம். அப்படிப்பட்ட கலைஞர் மணியம். அப்படி கலைஞர்களுக்கு சமமரியாதை அளித்து ஊக்குவித்தவர் கல்கி. கோபுருவை பற்றி கேட்கவே வேண்டாம். தில்லானா மோகனாம்பாள் ஆகட்டும், வாஷிங்டனில் திருமணம் ஆகட்டும், எல்லாம் விதவிதமாக மிக நுணுக்கமாக வரைந்திருப்பார். சில்பியை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஓவியத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவர்கள் எல்லாம் வெறும் பத்திரிகைக்காகவும் பணத்துக்காகவுமா வரைந்தார்கள்? இல்லவே இல்லை. இவர்கள் கலைஞர்கள், கலைக்காகவே வரைந்தார்கள். அவர்கள் யாருமே இதன் மூலம் பெரிதாக பணம் சம்பாதித்தார்கள் என்று சொல்லவே முடியாது. ஒரு தவம் போல இதை செய்தார்கள். அவையெல்லாம் தொகுக்கப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். குண்டு முகம், புசுபுசு கன்னங்கள், சுருள்முடிகள், அழகான பெரிய விழிகள் என உயிரோட்டத்துடன் உங்கள் ஓவிய பெண்கள் அமைந்துள்ளனர். இதற்கென்று ஏதாவது தனிப்பட்ட காரணம் உள்ளதா? எல்லோரும் வாலிப பருவத்தை தாண்டித்தான் வருகிறோம். அந்த வாலிபத்தில் ஒரு பெண்ணின் மீது காதல் இருக்கலாம். எனக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதை காதல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் காதலிக்கும் அளவுக்கு என்னுடைய பொருளாதார நிலை இல்லை. அதை ஓவியம் சார்ந்த ஒரு ரசனை என்று சொல்லலாம். என்னை ஈர்த்த அந்த பெண்ணை அப்போது நான் விதவிதமாக பல கோணங்களில் வரைந்து பார்த்திருக்கிறேன். அந்த பெண்ணின் சாயல் என்னுடைய பல ஓவியங்களில் வெளிப்படுவதாக சொல்லலாம். எழுதுவதற்கும் அதுக்கு ஓவியம் வரைவதற்கும் என்ன வித்தியாசம்? அவன் சென்ட்ரலில் வந்து இறங்கினான் என்று ஒரு எழுத்தாளர் எழுதுவதற்கு அதிகபட்சம் 30 நொடிகள் ஆகியிருக்கும். ஆனால் இதையே படமாக வர வேண்டுமென்றால் அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தால்தான் அந்த படம் சாத்தியமாகும். வந்து இறங்கியவன் இளைஞனா, வயதானவனா, வேலை பார்ப்பவனா, வேலை இல்லாதவனா, ஸ்டூடெண்டா, படித்தவனா, கிராமத்திலிருந்து வருகிறானா, நகரத்திலிருந்து வருகிறானா, அவன் கையில் பிரீஃப் கேஸ் வைத்திருக்கிறானா அல்லது பை வைத்திருக்கிறானா, சோகத்தோடு வருகிறானா அல்லது மகிழ்ச்சியான உணர்வில் வந்திருக்கிறானா என இப்படி பல விஷயங்களை படத்தில் கொண்டு வர வேண்டும். சென்ட்ரலையும் படத்தில் கொண்டு வர வேண்டும். காரணம், இது விஷுவல் மீடியம். இதற்கு நிறைய உழைப்பு தேவைப்படும் தானே. நிறைய கற்பனை உணர்வும் நுணுக்க அறிவும் வேண்டும். அதனால்தான் மற்றவற்றை கலைகள் என்றும் ஓவியம் சிற்பம் போன்றவற்றை நுண்கலைகள் என்றும் அழைக்கிறார்கள். ஓவியம் என்பது ஒரு விதத்தில் தவம், தியானம். அதன் அளவுகோல் பணம் அல்ல. பணம் தேவைதான். ஆனால் ஒரு ஓவியத்தால் அதை வரைபவனுக்கும் அதை பார்த்து ரசிப்பவனுக்கும் ஏற்படும் திருப்தி, புரிந்து உணர்வுதான் அதன் அளவுகோல். பணத்தை வைத்து ஓவியத்தை அளக்க முடியாது. நீங்கள் மிகவும் சிந்திக்கும் ஒரு விஷயம் என்ன? அரசியலுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் பிற துறைகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்பதுதான். பல எழுத்தாளர்களின், கவிஞர்களின் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்படுகின்றன. அது நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் நாட்டுடைமையான கல்கியின் எழுத்துக்களுக்கு படம் வரைந்த மணியத்தின் படைப்புகள் நாட்டுடைமையானதா என்றால் இல்லை. சில்பி, கோபுலு, மணியம் எல்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்கள். அவர்களது படைப்புகளை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது அரசின் நிதி ஆதாரத்தையும் கொள்கையையும் பொறுத்தது. ஆனால் அவர்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓவியங்களை சேகரித்து அவற்றை பொது இடங்களில் கண்காட்சியாக, நிரந்தர கேலரியாக வைக்க வேண்டும். அவர்களது வாழ்க்கை வரலாறு, சாதனைகள் ஆகியவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். இதை அரசு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அரசால் முடியாவிட்டால் பிற அமைப்புகள் செய்ய முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் நாளடைவில் இந்த படைப்புகள், இவற்றை உருவாக்கியவர்கள் பற்றி வருங்கால தலைமுறைக்கு தெரியாமலேயே போய்விடும். இது என் மனதில் இருக்கும் மிகப்பெரிய ஏக்கமும் கூட. எனது ஓவியப் பணிக்கு இடையூறு நேராமல் கவனித்துக் கொள்பவர் என் மனைவி விமலா. இன்று நான் இருக்கும் ஹவுசிங் போர்டு வீட்டை ஜேர்னலிஸ்ட் கோட்டாவில் வாங்க அந்த காலத்தில் உதவிய மறைந்த வலம்புரி ஜான் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். மனிதன் நன்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்கிறார் மாருதி. புன்சிரிப்பு மாறாமல் தனது தீபாவளி மலர்களுக்கு வரையும் பணிக்கு திரும்புகிறார். நீண்ட நேரம் ஒதுக்கி உரையாடியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். எஸ்ஏபி. எஸ்ஏபி ஒரு ஜீனியஸ். குமுதத்தில் ஆரம்பத்தில் வர்ணம் படம் வரைந்து கொண்டிருந்தார். பின்னர் ஜெயராஜ், அதன் பின்னர் நான் வந்தேன். குடும்ப பாங்கான கதைகளுக்கு நான் சற்றே செக்ஸியான இளமை துடிப்புள்ள கதைகளுக்கு ஜெயராஜ் என்று எஸ்ஏபி பிரித்து வைத்திருந்தார். நான் கொஞ்சம் கவர்ச்சியாக இளமை துள்ளலோடு கதாநாயகியை வரைந்தால் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேண்டாம் மாருதி, மாறாப்பை மூடுங்க என்று சொல்லுவார். ஜாராசுவிடம் பாக்கியம் ராமசாமி, அவர் மாருதி செக்ஸியா படம் வரைந்தால் அக்செப்ட் பண்ணாதீங்க என்று சொல்லி வைத்திருந்தார். பத்திரிகைகளுக்குத்தான் ஓவியர்களை தவிர ஓவியர்களுக்காக பத்திரிகைகள் இல்லை என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்தார். அந்த காலத்தில் அட்டைப்படத்திற்கான போட்டோக்களை டிரான்ஸ்பெரன்சிக்காக பம்பாய்க்கு அனுப்பித்தான் ப்ராசஸ் செய்ய வேண்டும். அதுவும் முன்னாலேயே அனுப்பி வைத்தால்தான் அது ப்ராசஸ் ஆகி வரும். அதற்கே ஒரு மாதம் ஆகிவிடும். எஸ்ஏபி வர்ணம் அவர்களை வைத்து ரஃபாக ஒரு படம் ரெடி செய்து கொள்வார். அதை மாடலாக வைத்து அதே கலர், டிரான்ஸ்பெரன்சி, அடுத்தடுத்த வாரங்களில் அட்டைப்படமாக வரக்கூடாது என்று மிக கவனமாக இருப்பார். அதனால்தான் வாராவாரம் அட்டையில் அவரால் வித்தியாசம் காட்ட முடிந்தது. அவரிடம் தயாரானதால் என்னிடமும் அந்த நுணுக்க உணர்வு நிறையவே உண்டு. அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் பட்டறையில் தயாரான பெருமை எனக்கும் உண்டு. சில்பியின் ஆசி. நான் அப்போது ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்தேன். ஒருமுறை விகடனில் திருக்கோகர்ணம் கோயில் பற்றிய படம் வந்திருந்தது. சில்பி வரைந்திருந்தார். நானும் என் நண்பனும் அந்த படங்கள் வந்த இதழை எடுத்துக்கொண்டு கோயிலின் பின்புறத்துக்கு போனோம். அங்கே சிறியதாக ஒரு குன்று இருக்கும். அதிலிருந்து சில்பி வரைந்திருந்த அந்த கோபுரங்களை பார்த்தோம். கோபுரத்துக்கு முன்னால் தெரியும் மரத்தின் இரண்டு கிளைகள், கீழே தெரியும் சிறு பாறைகள், சுதை சிற்பங்கள். அவற்றில் ஒரு சிலவற்றின் மேல்பாகம் வெயில் பட்டு வெளுப்பாக இருப்பது, கீழ்பாகம் பாசி படர்ந்து அழுக்காக இருப்பது, தொலைவே சில மலைகள் என அனைத்தையும் மிக துல்லியமாக வரைந்திருந்தார் சில்பி. ஆஹா, எப்பேற்பட்ட மகா கலைஞன் என அங்கிருந்தே அவருக்கு மானசீகமாக நமஸ்காரம் செய்தேன். சென்னைக்கு வந்ததும் அவரை எப்படியாவது சந்தித்து ஆசி பெற வேண்டும் என நினைத்தேன். பலமுறை முயற்சித்தும் நிறைவேறவில்லை. அவர் டூர் போய்கொண்டே இருந்தார். வருடங்கள் ஓடின. ஒரு நாள் குமுதத்திலிருந்து நான் மயிலாப்பூர் செல்ல பேருந்துக்கு நின்று கொண்டிருந்த போது சில்பி கையில் சில பேப்பர்களுடன் ஒரு பஸ்ஸில் ஏறினார். நானும் அதே பஸ்ஸில் ஏறினேன். கூட்டமாக இருந்ததால் நின்று கொண்டே வந்தார். பின்னர் அவர் அமர்ந்த சீட்டுக்கு அருகிலேயே நானும் அமர்ந்து என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். அவரை பார்க்க விரும்புவது பற்றி சொன்னேன். பெரும்பாலும் நான் காத்தால மடியோடு பூஜையிலே இருப்பேன். நீங்கள் 10:30 பத்தே முக்கால் மணிக்கு வந்தால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பூஜையில் உட்கார்ந்துட்டா என்னை பார்க்க முடியாது. நான் சீத்தம்மா காலனியில் இருக்கேன் என்றார். நான் சார் வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்கள் ஓவியத்தை பார்த்து வரைஞ்சி கற்றுக்கிட்டவன். எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும், அவ்வளோதான். எனக்கு சிற்பி இருக்கிற இடம்தான் முக்கியம். அது வீடாக இருந்தா என்ன, இந்த பஸ்ஸாக இருந்தா என்ன என்று சொல்லி அங்கேயே குனிந்து அவர் காலை தொட்டு கண்களில் ஊற்றிக்கொண்டேன். அவர் நன்னாயிருப்பேள் நன்னாயிருப்பேள் என்று ஆசீர்வதித்தார். இது நடந்து ஒரு மாதம் ஆகியிருக்கும், சிற்பி காலமாகிவிட்டார் என்று தகவல் வந்தது. நான் மட்டுமன்று அவரை சந்தித்து ஆசி பெறாதிருந்தால் என் வாழ்நாள் முழுக்க அது தீராத ஏக்கமாகவே இருந்திருக்கும். அவன் நிஜமா இருக்காயா? நான் லாடியில் தங்கியிருந்த காலம் ஓவிய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம். சபலம் உள்ள ஒரு பெண்ணை மையமாக கொண்ட கதை ஒன்றிற்கு வரையுமாறு குமுதத்தில் கேட்டிருந்தார்கள். நானும் அழகான ஒரு பெண்ணை வரைந்து கொடுத்தேன். அதை எஸ்ஏபி பார்த்துவிட்டு, இந்த படம் அழகாக இருக்கிறது, ஆனால் இந்த கதைக்கு பயன்படுத்த முடியாது. மாரதியிடம் கதையை மீண்டும் ஒரு முறை நன்றாக படித்துவிட்டு வரைய சொல்லுங்கள். இந்த கேரக்டர் படத்தில் வர வேண்டும், படத்தில் அது தெரிய வேண்டும் என்று சப் எடிட்டரிடம் சொல்லி அனுப்பிவிட்டார். கதையை மீண்டும் நன்றாக படித்து அந்த பெண்ணின் பகட்டு, பல்வரிசை, மூக்கூத்தி, சுருள்முடி, காது தொங்கல்கள், உடல் பாவனை என எல்லாவற்றையும் கற்பனை செய்து வரைந்து கொடுத்தேன். அது அப்ரூவல் ஆகி இதழும் வெளியாகிவிட்டது. புத்தகம் வெளியான மறுநாள் நான் தங்கியிருந்த லாட்ஜுக்கு ஒரு ஃபோன், மாறுதி இருக்கிறாரா என்று. நான் அப்போது வெளியே போயிருந்தேன். நான் திரும்ப வந்ததும் மீண்டும் ஃபோன் பேசியவர் அந்த கதையை எழுதிய எழுத்தாளர். குமுதத்தில் உங்கள் நம்பர் வாங்கினேன், நான் உடனே வந்து உங்களை பார்த்தாகணுமே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க என்றார். நான் மயிலாப்பூரில் இருக்கும் இடத்தை சொன்னேன். அவர், நான் பக்கத்தில் அஜந்தா ஹோட்டல் பின்னாடி டீச்சர்ஸ் காலனியில் தான் இருக்கிறேன், இப்போ உங்களை பார்க்க வரட்டுமா என்றார். நான் சரி என்றேன். சிறிது நேரத்தில் அவர் வந்தார். ஸ்டைலாக சிகரெட் பிடித்து கொண்டே வந்தவர் என்னை பார்த்ததும் கேட்ட முதல் கேள்வி, எப்படி அவனுக்கு தோணிச்சு அந்த கேரக்டரை அப்படியே வரைஞ்சிருக்கியா, அவன் நிஜமா இருக்காயா, நான் எதை நினைச்சு எழுதினேனோ அதை நேரில் பார்த்தது மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டியா என்று கைகுலுக்கி பாராட்டினார். அந்த கதையின் பெயர் எனக்கு மறந்து விட்டது, ஆனால் மிகப்பெரிய ஹிட், எக்கச்சக்க வாசகர் கடிதங்கள், எழுத்தாளரின் மனம் திறந்த அந்த பாராட்டை என்னால் மறக்கவே முடியாது. இடம் தேடி வந்து அந்த காலத்தில் என்னை பாராட்டியவர் இன்றைய எழுத்துலக ஜாம்பவான் பாலகுமாரன் தான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.